புதுமைப்பித்தன் சிறுகதைகள். சிறுகதையின் தலைப்பு கடவுளின் பிரதிநிதி. கதை தொடங்குகிறது. சிற்றூர், உண்மையிலேயே சிற்றூர்தான். அதன் எல்லையெல்லாம் ஒரே தெருவிற்குள். அந்த தெருவும் இடையிடையில் பல்விழுந்த கிளவியின் பொக்கை வாய் மாதிரி இடிந்தும் தகர்ந்தும் சிதறிய வீடுகள். அவ்வளவும் பிராமண வீடுகள். விவசாயம் என்று சம்பிரதாயமாக மண்ணை கிளறும், மண்ணைக்கவும் சோம்பேறித்தனம். தெருவின் மேற்கு கோடியில் முற்றுப்புள்ளி வைத்த மாதிரி கிழக்கே பார்த்த சிவன் கோயில். அங்கு கோவில் கொண்டுவரலிய சிவனாரும் அவ்வூர்வாசிகள் போலத்தான். கூறு சங்கு தோல் முரசு கொட்டோசை இல்லாமல் சோறு கண்ட மூலியார் சொல். சிவபிரான் உண்மையாகவே பிச்சாண்டியாக இருப்பதை காண வேண்டுமென்றால் சிற்றூருக்குத்தான் செல்ல வேண்டும். ஊருக்கு வெகு தொலைவில், அதாவது ஊருக்கு பக்கத்தில் இருக்கும் வாய்க்காலையும் வயல்காலிகளையும் தாண்டிய ஊரின் சேரி. இந்த அக்கிரகார பிச்சைக்காரர்களுக்கு அடிமை பிச்சைக்காரர்கள். இரு ஜாதியருடைய நிலைமையும் ஒன்றுதான். ஒருவர் சேஷப்படாது பட்டினி இருந்தால் இன்னொருவன் அசுத்தத்துடன் பட்டினி இருக்கிறான். சேரி பட்டினிகளுக்கு அக்கிரகார பட்டினிகளின் மீது பரம பக்தி. இருவருக்கும் அந்த பெயர் தெரியாத கும்பினி ராஜ்யத்தில் பரம நம்பிக்கை, பயம். ஊர்க்காரர்களுக்கு பிரிட்டிஷ் அமல் அதன் பக்கத்தூரில்தான் இருந்தது. அதாவது 5 மைல் தூரத்திலுள்ள பெத்து நாயக்கன் பட்டியில்தான் கிமு என்ற பிரிட்டிஷ் பிரதிநிதி. ஊர்க்காரர்களுக்கு சுற்றுப்பிரயாணத்தில் நம்பிக்கை கிடையாது. கல்யாணம், காட்சி, பிராமண போஜனம் விதிவிலக்காக அவர்களை வெளியூருக்கு இழுத்தால் மறுபடியும் தங்கள் இடிந்த வீட்டில் வந்து பட்டினி கிடக்கும் வரையில் கால் கொள்ளாது. ஊர்க்காரர்களுக்கு அவர்கள் பிரதிநிதியும் மெய்க்காப்பாளருமான சிவபிரானின் மீது பரமபக்தி. இவ்வளவு சுபிட்சமாக இருப்பதும் நெற்றிக்கனை திறக்க மறந்த சிவபிரானின் கருணை என்று நினைப்பவர்கள். கோவில் அர்ச்சகர் சுப்பு சாஸ்திரிகள் சிற்றூரை பொறுத்த மட்டிலும் வீட்டில் பட்டினியானாலும் நல்ல மதிப்பு உண்டு. வேத அத்தியனத்தில் சிறிது பயிற்சி, பூஜை மந்திரங்கள் மனப்பாடம். வேதத்தின் அர்த்தம் அவருக்கு தெரியாது, பரமசாது தெரியாததினால் அதில் பக்தி. கோவிலில் வரும் சிறும் வரும்படிகளில் காலம் தள்ளி வந்தார். கோவில் சேவையில் கிடைக்கும் கூலி நியாயமாக பெற வேண்டியதுதான் என்று நினைப்பவர். ஏனென்றால் அவருடைய தகப்பனாரும் அந்த தொழில் செய்தவர். ஊரில் நல்ல மனிதன் என்றால் சுப்பு சாஸ்திரிகள், இலகைய மனதுடையவர் என்றால் சுப்பு சாஸ்திரிகள். இம்மாதிரி சாந்தி குடிகொண்ட வாழ்க்கையிலேயே சோறைக்காற்று போல் புகுந்தது ஹரிஜன இயக்கம். அது ஊரையே ஒரு குலுக்கு குலுக்கியது. திரு சங்கர் சிற்றூரில் தமது தொண்டை பிரச்சாரம் செய்ய வந்தார். அவரும் ஜாதியில் பிராமணர். தியாகம், சிறை என்ற அக்னியால் புனிதமாக்கப்பட்டவர். சலியாது உழைப்பவர். உண்மையை ஒளியும் மறைவில்லாது போட்டு அடித்து உடைப்பவர். ஊருக்கு வந்ததும் சாயங்காலம் கோவில் முன்பு இந்து தர்மத்தை பற்றி பேசப்போவதாக வீடு வீடாக சென்று சொல்லிவிட்டு வந்தார். அவ்வூர்க்காரர்கள் காந்தி என்ற பெயர் கேட்டிருக்கிறார்கள். அந்த பெயரின் மேல் காரணமற்ற பக்தி. கதரோடை அணிந்தவர்கள் எல்லாம் காந்தியின் தூதர்கள். இதைத் தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அன்று சாயங்காலம் மேற்கு வானத்திலே சூரியன் இருப்பது கிளைகளினூடு இடிந்த கோபுரத்தின் பாய்ந்த கிரகணங்களால் தெரிந்தது. பால்பட்ட லட்சியத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்க பாயும் தெய்வீக ஜீவநாடி போல சூரிய கிரகணங்கள் கோபுரத்தை தழுவின. அந்த பிரகாசத்தில் கோவில் பார்ப்பதற்கு பரிதாபகரமாக இருந்தது. துவஸ்தம்பத்தின் அடியில் நின்று கொண்டு திரு சங்கர் தமது பிரசங்கத்தை ஆரம்பித்தார். முதலில் சேரியின் தினசரி வாழ்க்கையையும் கடவுளற்ற லட்சியமற்ற இருளில் அவர்கள் தடுமாறுவதையும் அவர்களுக்கு நமது சகோதரர்கள் என்பதையும் வருணிக்கும் வரை சயனர்கள் எல்லோரும் அவருடன் ஒத்து அபிப்பிராயப்பட்டனர். சுப்பு சாஸ்திரிகளுக்கு கேட்கும் பொழுது கண்களில் ஜலம் தழும்பியது. பிறகு அரிஜனங்களை கோயில்களில் அனுமதிக்க வேண்டும் என்றும் அதை தடை செய்வதைப் போல் மகத்தான பாவம் கிடையாது என்றும் விஸ்தரிக்கலானார். சுப்பு சாஸ்திரிகளுக்கு நெஞ்சில் யாரோ சம்மட்டியால் அடித்தது போல் இருந்தது. கோவிலுக்குள்ளா, அட பாவி, உன் நாக்கு வெந்து போகாதா என்றார். காந்தி அப்படி சொல்லியிருக்க மாட்டார் என்று மற்றொருவர் அபிப்பிராயப்பட்டார். திரு சங்கர் இதற்கு மேல் வேதத்திலிருந்தும் இந்து தர்ம சாஸ்திரங்களிலிருந்தும் ஆதாரம் கூற வேதங்களை இயற்றிய ரிஷி மூலங்களையும் விஸ்தரிக்க ஆரம்பித்தார். சுப்பு சாஸ்திரிகளுக்கு பெரும் கலக்கமாயிற்று. தான் இதுவரை நம்பிக்கை வைத்து அதன்படி ஒழுகுவதாக நினைத்த வேதமும் இப்படி கூறுமா? பாவி பொய் சொல்கிறான். உண்மையாக இருக்குமோ? இருந்தால் இதுவரை முன்னோர்கள் இது தெரியாமலா இருந்திருப்பார்கள்? கலக்கம், சந்தேகம், குழப்பம். உள்ளத்தின் கலக்கமெல்லாம் சீறி கொதித்து கலங்கிய கண்ணீருடன் வெளிப்பட்டது. பதிதன், சண்டாளன், துரோகி, கோவிலை பாழ்படுத்த வருகிறான் என்று என்னென்னமோ தழுதழுத்த குரலில் பிதற்றிவிட்டு அகன்று விட்டார். உடனே கூடியிருந்த சபையும் பேசி வைத்தது போல கலைந்து போயிற்று.
துவஸ்தம்பத்தின் அருகில் அதை போல மௌனமாக நிற்கும் திரு சங்கரை தவிர வேறு யாரும் இல்லை. இப்படிப்பட்ட வாயிலா பூச்சிகளுக்கு என்னத்தை சொல்வது? நினைவு குவிந்த உள்ளத்துடன் ஊருக்கு வெளியே சென்றார். ஊர் இருக்கும் மனப்பான்மையில் அன்று அவர் பட்டினி இருக்க வேண்டும் என்பதை திட்டமாக தெரிந்து கொண்டார். ஊர் அன்றிரவு அல்லோல கல்லோலப்பட்டது. இந்த பேச்சு சேரி பறையர்களுக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது. இம்மாதிரி மகத்தான பாவத்தை போதிக்கும் மனிதனை உதைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். சாமிகளுக்கு சரிசனமாய் கோவிலுக்குள் இவர்கள் போக வேண்டுமா என்று சொன்னால் கண் அவிந்து போகாதா? திரு சங்கர் என்னவோ நினைத்து கொண்டு ஊருக்கு மேற்கு பக்கம் செல்கிறார். தூரத்திலிருந்து 4-5 கல்லை எரிந்துவிட்டு ஓடிவிடுகிறார்கள். ஒரு கல் அவர் மண்டையில் விழுந்து காயத்தை உண்டு பண்ணிவிட்டது. இதை எதிர்பார்க்கவில்லை. திரும்பி பார்க்கும் முன் தலை சுற்றி மயங்கி விழுகிறார். சுப்பு சாஸ்திரிகளுக்கு அன்று ஒன்றும் ஓடவில்லை. திரு சங்கருக்கு அவர் வீட்டில் சாப்பாடு என்று அவர் சொல்லியிருந்தார். அதிதியின் கொள்கைகள் எப்படி இருந்தாலும் அதிதி அதிதிதானே. வெகு நேரமாகியும் சங்கர் வரவில்லை. ஒருவேளை கூச்சத்தினால் கோவிலில் இருக்கிறாரோ என்று போஜனத்தையும் கையில் விளக்கையும் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்றார். அங்கு அவர் இல்லை. கோவிலில் மடைப்பள்ளியில் போஜனத்தை வைத்துவிட்டு மேற்குப்புறம் வாய்க்கால் பக்கமாக தேடிச் சென்றார். அங்கு சங்கர் மயங்கி கிடப்பதை கண்டதும் பதைபதைத்து பக்கத்தில் இருக்கும் வாய்க்காலில் ஓடி ஜலம் எடுத்து வந்து தெளித்து மூர்ச்சை தெளிவித்தார். திரு சங்கரின் நிலைமை தெய்வ சிந்தனையின் கூலி என்று அவர் எண்ணக்கூட அவருக்கு நினைவில்லை. அவரை மெதுவாக கோவிலுக்குள் அழைத்துச் சென்று போஜனத்தை கொடுத்து உண்ணச் சொன்னார். திரு சங்கருக்கு இதில் ஆச்சரியப்படக்கூட நேரமில்லை. அவ்வளவு தலைவலி. உணவருந்தியதும் படுத்து கொண்டார். துணைக்கு சாஸ்திரிகளும் படுத்து கொண்டார். அன்று இருவருக்கும் தூக்கம் வரவில்லை. ஒருவருக்கு வலி, இன்னொருவருக்கு குழப்பம், நடுநிசி. சாஸ்திரிகள் எழுந்து மூலஸ்தானத்தின் பக்கம் சென்று தமது உள்ளத்தின் கவலைகளை எல்லாம் சொல்லி எழுதார். நம்பிக்கை உடைந்து போயிற்று. எதை நம்புவது என்ற சந்தேகம் வந்துவிட்டது. இதுவரை நடந்து வந்தது உண்மையா? அவர் சொல்லுவது உண்மையா? பேசாது இருக்கிறாயே, நீயும் உண்மைதானா? இந்த பரிதாபகரமான குரல் வழியில் தூங்காதிருக்கும் திரு சங்கருக்கு கேட்டது. குரலில் என்ன பரிதாபம், என்ன சோகம், என்ன நம்பிக்கை! சங்கருக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. ஆனால் அந்த குரல் வழியை போக்கும் சஞ்சீவியாக இருந்தது. ஏ தெய்வமே, நீயும் உண்மைதானா? இதற்கு பதில் போல வானவெளியிலே 4 மேகங்கள் ஒன்றாக கூடி கர்ஜித்து சிரித்தன.